அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆக்கிரமிப்பு என்ற தலைப்பில் சில விஷயங்களை பேசலாம். அதாவது நாம் ஒரு சொத்தை பணம் கொடுத்து வாங்கி அதை நமது பெயரை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு மனையை கட்டுவோம் அல்லது ஒரு சொத்தை அதில் உருவாக்குவோம். அது நம்முடைய பொதுவான ஒரு விஷயம். அந்த சொத்தை வாங்கியவர்கள் அந்த சொத்தை வந்து வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அந்த சொத்தை அந்த இடத்துல நிர்மாணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு வரி கொடுத்திருப்பார்கள், எவ்வளவு பணம் செலவழித்திருப்பார்கள், இதெல்லாம் நமக்கு தெரிந்ததே. ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் என்று பெரியவர்கள் சொல்வார். ஏனென்றால் வீடு கட்டுவது ரொம்ப கஷ்டம். வீடு கட்டி அதில் கொடுத்தனம் போகிறது, அந்த கொடுத்தனத்தை அந்த வீட்டில் வந்து நடத்துறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ வாழறாங்கனாக்கா அது அவங்க சொந்த வீடு அப்படின்றதுக்கு அது அந்த பத்திரங்கள், அந்த ரெஜிஸ்டர் பண்ண காப்பி, மேலும் அந்த வீட்டில் அவங்க அனுபவ பாத்தியம், அவங்க எவ்வளோ காலம் அந்த வீட்டுக்குள்ளார வாழறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ நாங்கள் இருக்கோம்னாக்கா ஒரு 35 வருஷமாக ஒரு வீட்டில் வாழறோம். அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போது ஒரு பெரிய வீடாக நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளார நாங்கள் தான் இருக்க முடியும். எங்களுடைய எங்கள் சொந்தக்காரங்க, நாங்கள் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அவங்க, நாங்கள் வந்து யாருக்கு உரிமை கொடுக்குறோமோ அவங்க தான் வந்து எங்கள் வீட்டில் தங்க முடியும். அவங்க தான் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருக்க முடியும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதில் ஒரு ஊரையெல்லாம் அடக்க முடியாது. அது எப்படி அடக்க முடியும்? ஒரு நாங்கள் வீட்டில் குடும்பம் நடத்துகிறதா இல்லாட்டி வேற என்ன பண்ணுறது? நாங்கள் அந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுலேயே வந்து முழு குறிக்கோளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து வாழ்வதற்கு இடம் இல்லை, அவர்களுக்கு சரியான ஒரு கொடுத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஆனால் வந்து நல்லா கொடுத்தனம் பண்ணக்கூடிய வீட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு அந்த வீட்டில் வந்து சொந்த வீடு மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க மேலேயே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த அசிங்கத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அத்துமீறல் தானே இது, எல்லை தாண்டி அத்துமீறல். நம்ம பக்கத்து வீட்டில் போயிட்டு நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒரு பக்கத்து வீட்லேயோ அல்லது ஒரு எதிர்த்த வீட்லேயோ போயிட்டு நம்மளுடைய வீடு மாதிரி நம்ம ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமா? அது பண்ண முடியாதே. அது அவங்களுடைய மனை, அது அவங்களுடைய வீடு, அவங்க வந்து அதை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போயிட்டு உள்ளார ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமே தவிர அவங்க வீட்டில் போயிட்டு சொந்த வீடு மாதிரிலாம் தங்கிட்டு இருக்க முடியாதே. ஆனால் இந்த மானங்கிட்டவர்கள், இந்த அசிங்கமான வேலையை செய்பவர்கள் நமது வீட்டிலே புகுந்து கொண்டு அவர்கள் எங்கள் வீட்டையே பங்கு போடுகின்றார்கள். எங்கள் வீட்டையே வந்து இந்த ரூம் உனக்கு, இந்த ரூமில் நாங்கள் தங்குவோம். அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. யார் என்ன, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சில கேடுகட்ட ப்ராஸ்டிடியூட்ஸ் தான் அந்த மாதிரி எங்கள் வீட்டை வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன். அவங்களுக்குலாம் வீடு தங்குறதுக்கு வீடு இல்லைங்கிறதுக்காக நம்மளுடைய வீட்டை வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. நாங்கள் வந்து லலிதா திரிபுர சுந்தரியான தெய்வத்துக்கு நாங்கள் வீட்டில் இடம் கொடுத்தாக்கா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய திருட்டு நாய்கள் என்ன செய்கிறது? எங்கள் வீட்டை வந்து ஆக்கிரமித்து கொண்டு அவை எங்கள் வீட்டை சொந்த வீடாக்கி கொண்டு அவர்கள் தாங்கள் தான் லலிதா திரிபுர சுந்தரி, தாங்கள் தான் மாரியம்மன் அப்படின்றான் சொல்லிக்கொண்டு எங்கள் வீட்டிலே வந்து அட்டகாசம் செய்கிறார்கள். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு சொத்து எல்லாத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்தவங்க சொத்து அனுபவிக்கிறதுக்கு உனக்கு என்ன, யார் உரிமை கொடுத்தது? இந்திய நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா? அடுத்தவங்க வீட்டில் பூந்து இந்த மாதிரி சொத்துக்களை அனுபவிக்கலாம், அடுத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பூந்துடலாம் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே நான் வந்து கேட்க விரும்புகிறேன், இது மாதிரி யாராவது சட்டம் போட்டிருந்தாங்கன்னாக்கா ஓப்பனாகவே நீங்கள் சொல்லுங்கள். யார் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது? நாங்கள் தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுத்த மாதிரி தானே ஆகிடுது. இப்போ சட்டவிரோதமான ஒரு சமூக விரோதிகளுக்கு வீட்டில் இடம் கொடுத்த மாதிரி தானே எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது. அவங்க எப்படி எங்கள் வீட்டை ஆக்கிரமிக்கலாம்? அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? இந்திய நாட்டில் இந்த மாதிரி ஓப்பனாகவே நடக்குது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இது மிகப்பெரிய ஒரு இராணுவ குற்றமாக இருக்கின்றது. எல்லைகளை பாதுகாக்க வேண்டியது இராணுவத்தினருடைய கடமை. எல்லைகள் என்றால் நாட்டின் எல்லைகள் மட்டுமில்லை, ஒரு வீடு கூட ஒரு நாடு மாதிரி தான். ஒவ்வொரு வீடும் கூட அந்த சொத்துக்களை ஒரு கேடுகட்ட ஒருவன் வழிப்பறி மாதிரி பண்ணுறானாக்கா அதையும் பார்க்க வேண்டியது இராணுவத்தினுடைய கடமை. அடுத்தவனுடைய சொத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி சொந்த நாட்டிலே இந்த மாதிரி செய்கிறானாக்கா அவன் வேறு என்ன தான் செய்ய மாட்டான். அந்த நாட்டில் திருட்டு பிராத்தல் எல்லா விதமான வேலையும் உள்நாட்டிலே செய்வான். அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு எந்த ஒரு வீட்டையும் ஆக்கிரமிப்பதற்கோ எந்த ஒரு வீட்டையும் எந்த ஒரு பேரை சொல்லியும் ஆக்கிரமிப்பதற்கோ அவர்களுக்கு நாம் உரிமை கொடுக்கக்கூடாது. மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ரெஜிஸ்ட்ரார்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதோட அவங்க வேலை கிடையாது. இந்த தண்டிக்கல் வைப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும், இந்த இந்த எல்லையை தாண்டி அந்த வீட்டோட அத்து முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் தண்டிக்கல் வைப்பாங்க. ஏன்னா அந்த சொத்துடைய மதிப்பு, அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மதிப்பெல்லாம் அந்த அந்த சொத்தில் வந்து யார் வந்து அனுபவபாத்தியம் இருக்கோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். கண்டவங்களாம் அந்த வீட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. ஒரு 15 வருஷமாக எங்கள் வீட்டில் இது நடக்குது. என்னை கொலை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சதிச்செயலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவ்வளோ அடி உடம்புல பட்டிருக்கு. என்னுடைய உடம்புல வந்து வெட்டு தான், வெளியில் தான் வெட்டு காயம் உழல, என் உடம்புக்குள்ளார அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து யார் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கக்கூடிய அந்த திருட்டு பசங்க அந்த டெக்னாலஜி மூலையை வந்து தவறாக யூஸ் பண்ணி அவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் தெளிவாகவே சொல்லுகின்றேன். அவர்களுக்கு நாம் சரியாக இனம் கண்டுகொள்ள வேண்டும். யார் அந்த மாதிரி செய்கிறாங்க? டிவி சேனலில் அந்த மாதிரி செய்கிறாங்களா? யாராவது டிவி சேனலில் அந்த மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுக்கிறார்களா? யாராவது நம் வீட்டை வேவு பார்க்கிறார்களா? எந்த வீட்டில் பணம் அதிகமாக இருக்குது, சொத்து அதிகமாக இருக்குது, யார் ரொம்ப வீக்காக இருக்காங்க, யாரை தட்டிட்டு நம்ம உள்ளார போகிறலாம், அந்த மாதிரிலாம் யாராவது செஞ்சிட்ருக்காங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு இது ஒரு குடிமகனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு 35 வயசு தான் ஆகுது, ஒரு 150 வயசு வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு 35 வயசுலேயே என்னை இந்த மாதிரி அடித்து கொண்டுட்டு என்னுடைய சொத்தை பூரா பறிச்சுக்கிட்டு என்னை வந்து நிர்கதியாக்கணும்னு முயற்சி பண்ணாக்கா அது என்னென்ன சொல்கிறது? போட்டி போகாமன்னு சொல்கிறதா? இல்லாட்டி இது என்னென்ன சொல்கிறது? யார் இதுக்கெல்லாம் வந்து உரிமை கொடுக்கறது? எப்படி அவங்க உரிமை எடுத்துக்கிறாங்க? அந்த மாதிரி யார் அந்த மாதிரி செய்கிறது? வீட்டுக்குள்ளார யார் அனுமதிக்கிறது? அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி யார் வந்து அடுத்தவங்க சொத்தை ஆக்கிரமித்து தங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா பங்காளி தகராறில் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளார சொத்து பிரியலனாலே என்ன பண்ணிக்கிறாங்க? வெட்டிக்கிறாங்க. ஏன் சொத்து அதுவும் சொத்து அது அப்படின்ட்டு இது சிவில் கேஸ் கொண்டு வந்து கிரிமினல் கேஸு. மன அவங்க மூளை எப்படி கிரிமினலாக செயல்படுது? அடுத்தவங்க சொத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்க மூளை எப்படி கிரிமினலாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே பார்க்குறோம். நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம ஒரு ஜஸ்டிஸ் லெவலில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க பண்ணக்கூடிய திருட்டு வேலைகள், சில்லி வேலைகள் எல்லாம் ஓப்பனாகவே தெரிகின்றது. இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு பிடிக்கிறதுன்னு எனக்கு நான் விட்டு தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது விட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஓப்பனாகவே அவங்க செய்கிறதுனால அந்த இடத்துலேயே அவங்களுக்கு நம்ம தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இது காவல்துறை உதவியோடு செய்கிறாங்க அப்படின்னாக்கா காவல்துறையில் யார் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களையும் வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணணும், அவங்களையும் வந்து நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எந்த அதிகாரியாவது இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? யாராவது என்க்ரோச்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? யாராவது அடுத்தவங்களுடைய சொத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம உடனே வந்து வேலையிலிருந்து தூக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் நாம் கொடுக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைசன்ஸ் எல்லாவற்றையும் நாம் கேன்சல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம நேர்மையாக வாழ்ந்தால் தான் அந்த நாட்டில் வாழ முடியும். நம்ம வந்து தப்பு தப்பாக வாழ்ந்தாக்கா அது ஏதாவது ஒரு விதத்தில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். யாராலையுமே நிம்மதியாக வாழ முடியாது. சமூக விரோதிகள் அதிகமாக மாறிவிடுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து நம்ம நல்ல மாதிரியாக வாழணும். நல்லவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அளிக்கணும். ஒழுங்காக இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். நல்ல குடிமக்களுக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். எந்த ஒரு குற்றவாளியும் எந்த ஒரு கிரிமினலும் இந்த நாட்டிலே எந்த ஒரு நல்ல மனிதர்களையும் அவருடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது என்று நான் மிகவும் தெளிவாகவே கூறிக்கொள்கின்றேன். இந்த என்க்ரோச்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து மிகவும் மோசமாக நடக்கிறது. அதாவது நம்மளை வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நம்மளை வந்து கேன பையன் நினச்சிட்டாங்களா, இல்லாட்டி இதை புறம்போக்குன்னு நினச்சிட்டாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம சொத்துக்களை அவர்கள் வந்து சூறையாடுவது தயங்குவதே இல்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிறது. நான் பொண்டாட்டிங்கிறானுங்க புருஷங்கிறாங்க என்ன, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் வந்து அவங்க கம்பெனியில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன், வெளியே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களாவே அந்த உறவை புதுப்பிச்சுக்கிறாங்க. நாங்கள் பொண்டாட்டிங்கிறாங்க, நாங்கள் புருஷங்கிறாங்க, ஏதோ ஒரு உறவு முறையை சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வந்து அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களும் இனி வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனது திருமண மண்டபத்தில் நாங்கள் பொதுவாகவே இடம் கொடுத்து விட்டோம். யார் வேணால் வந்துட்டு போயிட்டுருக்கலாம். தர்மசத்திரம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம். நான் அதில் வர பணத்தையும் எதிர்பார்க்கல. என்னுடைய சொந்த உழைப்பில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். அப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து பறித்து வாழ வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டியிருக்கும் பொழுது, ஆக்கிரமித்து வாழ வேண்டும், என்னுடைய சொத்துக்களை ஆக்கிரமித்து வாழ வேண்டும் என்று முடிவு கட்டியிருக்கும் பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே எந்த ஒரு கிரிமினல் குற்றத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தர வேண்டும், என்ன தண்டனை தர வேண்டுமோ அது சரியாக தந்துவிட வேண்டும். ஏனென்றால் இனி அவர்கள் எந்த ஒரு மனிதனையுமே அவர்கள் இழிச்சவாயினா நினைக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனையுமே அவர்கள் கில்லுக்கிரியாக நினைக்கக்கூடாது. அதாவது இவன் ஏமாத்திடலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. நாங்களாம் ஒழுங்காக வாழறோம். நாங்களாம் கரெக்டாக நாங்களாம் எங்களுடைய சொத்தை மெயின்டைன் பண்ணுறோம். டெய்லி சுவாமிகளுக்கு பூஜை பண்ணுறோம். நாங்கள் டெய்லிக்கும் அந்த குடும்பம் நடத்தக்கூடிய விதத்தில் ஒழுங்காக நடத்திட்டுருக்கோம். டெய்லி நாங்கள் பண்புகளை கடைபிடிக்கின்றோம், கடமைகளை கடைபிடிக்கின்றோம். அதனால் எங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றோம். நாங்கள் எதை க்ரியேட் பண்ணமோ அதை நாங்கள் பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தவங்க சொத்துக்கு நாங்கள் ஆசைப்படுறதில்லை. எங்கள் மேலே யார் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்ருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் இதை நேராக பார்க்க வேண்டும். எங்களுடைய மண்டபத்தில் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறாங்க, எங்கள் மண்டபத்திலேருந்து யார் வந்து எதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் முழு தர்மத்தையும் எடுத்து நடத்துவதால் அங்கே கடலூருடைய சொத்துக்கள் முழுவதும் எங்கள் திருமண மண்டபத்தில் வந்து குவியும். அப்படி குவியும் பொழுது அதை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மண்டலத்தில் ஃபங்க்ஷன் வச்சு அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நாங்கள் சிறந்த தர்மமாக நடத்தி கொண்டிருக்கோம். நல்ல ஒரு பிஸ்னஸாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதை ஸ்வதர்மாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உதவ வேண்டும், அதிகார வர்க்கம் முழுவதும் எங்களுக்கு உதவ வேண்டும். யாரும் எங்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடாது. நான் வாழ்ந்து முடித்த பிறகுதான் இதை வந்து அறநிலையத்துறைக்கு ஒப்படைப்பேன். அதுவரை அந்த அனுபவ பாக்கியம் முழுவதும் எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் யாருக்கும் எனது சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.